ஓம் சாந்தி. 24/4/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலையில் செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள், மாலையில் ஏழையாக ஆகின்றீர்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். மன்மனா பவ, மத்தியாஜி பவ. கேள்வி: கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடைவதற்கான வழி என்ன? பதில்: நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் சிந்தனை. ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களும் இருக்க வேண்டும், வேறு யாரிடத்திலும் புத்தி செல்லக்கூடாது. மூன்றாவது: பேட்டரியாக இருக்கும் சர்வசக்திவானிடத்தில் நினைவு ஈடுபட்டிருக்க வேண்டும், தன் மீது முழு கவனமும் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்கள் எனும் சிறகுகள் இருந்தது என்றால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். ஓம் சாந்தி. இது பாரதத்தின் கதை என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். என்ன கதை? கதையில் காலையில் செல்வந்தர், மாலையில் ஏழை, இதை பற்றி ஒரு கதை இருக்கிறது. காலையில் செல்வந்தனாக இருந்தார். இந்த விஷயங்களை நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும்போது கேட்பது இல்லை. ஏழை மற்றும் செல்வந்தர்களை பற்றிய விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் தான் கேட்கின்றீர்கள். இதை மனதில் கடைபிடிக்க வேண்டும். உண்மையில் ஏழையாக மாற்றுகிறது, ஞானம் செல்வந்தர்களாக மாற்றுகிறது. எல்லையற்ற பகல் இரவாக இருக்கிறது. ஏழை மற்றும் செல்வந்தர் என்பதும் கூட எல்லையற்ற விஷயமாகும். மேலும் அப்படி ஆக்குபவரும் கூட எல்லையற்ற தந்தை ஆவார். அனைத்து தூய்மையற்ற ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்கு ஒரு பேட்டரி தான் இருக்கிறது. இப்படி இப்படியெல்லாம் குறிப்பாக நினைவில் வைத்தீர்கள் என்றாலும் கூட மகிழ்ச்சி இருக்கும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் காலையில் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள், பிறகு மாலையில் ஏழையாகி விடுகிறீர்கள். எப்படி ஆகின்றீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக, ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆவதற்கான யுக்தியையும் பாபாதான் கூறுகிறார். மன்மனா பவ, மத்யாஜி பவ. இதுதான் இரண்டு யுக்திகளாகும். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இங்கே யாரெல்லாம் அமர்ந்து இருக்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் கண்டிப்பாக வரிசைப்படியான செல்வந்தர்களாக ஆவீர்கள். பள்ளியில் கூட அப்படி நடக்கிறது. வரிசை கிரமமாக வகுப்பு மாறுகிறார்கள். பரீட்சை முடிகிறது என்றால் பிறகு வரிசைப்படியாக சென்று அமருகிறார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகும். இது எல்லையற்ற விஷயமாகும். வரிசைப்படியாக ருத்ரமாலையில் செல்கிறார்கள். மாலை அல்லது மரமாகும். விதை மரத்தினுடையதுதான். பரமாத்மா மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறார். மரம் எப்படி வளருகிறது, எப்படி பழையதாகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். முன்னால் இதை நீங்கள் தெரிந்து இருக்கவில்லை. பாபா வந்து புரிய வைத்து இருக்கிறார். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்கள் எனும் சிறகுகளையும் தாரணை செய்ய வேண்டும். தங்கள் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் தூய்மை ஆவீர்கள். வேறு எந்த உபாயமும் இல்லை. சர்வசக்திவான் பேட்டரியாக இருக்கும் பாபாவினிடத்தில் முழுமையான நினைவை ஈடுபடுத்த வேண்டும். அவருடைய பேட்டரி ஒருபோதும் தளர்ச்சி ஆவது இல்லை, அவர் சதோரஜோ தமோவில் வருவது இல்லை என்றால் அவருடையது எப்போதும் கர்மாதீத் நிலையாகும். குழந்தைகளாகிய நீங்கள் கர்ம பந்தனத்தில் வருகின்றீர்கள். எவ்வளவு கடுமையான பந்தனமாக இருக்கிறது! கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது, நினைவு யாத்திரை ஆகும். இதை தவிர வேறு எந்த உபாயமும் இல்லை. எப்படி இந்த ஞானம் இருக்கிறது அல்லவா, இது கூட மென்மையாக ஆக்குகிறது. சொல்ல போனால் பக்தியும் மென்மையாக ஆக்குகிறது. பாவம், இவர் பக்த மனிதர் என்று சொல்வார்கள். இவரிடத்தில் ஏமாற்றுதல் போன்ற எதுவும் இல்லை. ஆனால் பக்தர்களில் கூட ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள். பாபா அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் தொழில் போன்றவற்றை செய்கிறது எனும் போது இந்த பிறவியின் அனைத்தும் நினைவில் வருகிறது. 4-5 வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை கதை நினைவில் இருக்க வேண்டும். சிலர் 10-20 ஆண்டுகளின் விஷயத்தை கூட மறந்து விடுகிறார்கள். பல பிறவிகளுக்கான பெயர் உருவம் நினைவில் இருக்க முடியாது. ஒரு பிறவியினுடையதை எதையும் சொல்ல முடியாது. புகைப்படம் போன்றவற்றை வைக்கிறார்கள். முற்பிறவியினுடையது எதுவுமே தெரிந்து இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் வெவ்வேறு பெயர் உருவம், தேசம், அந்தந்த காலத்தில் நடிப்பை நடிக்கிறது. பெயர் உருவம் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது என்பது புத்தியில் இருக்கிறது. கண்டிப்பாக 84 பிறவிகளில் 84 பெயர்கள், 84 தந்தைகள் இருந்து இருப்பார்கள். கடைசியில் தமோ பிரதான சம்பந்தம் ஆகிவிடுகிறது. எத்தனை சம்பந்தங்கள் இருக்கிறதோ அத்தனை சம்பந்தங்கள் ஒருபோதும் இருப்பது இல்லை. கலியுக சம்பந்தங்களை பந்தனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், பிறகு திருமணம் செய்கிறார்கள், குழந்தைகளை பெறுகிறார்கள். இந்த சமயத்தில் அதிகத்திலும் அதிக பந்தனம் சித்தப்பா, மாமா, தாத்தா என்ற உறவுகளால் தான். எவ்வளவு அதிக சம்பந்தமோ அவ்வளவு அதிக பந்தனம் ஆகும். 5 குழந்தைகள் ஒன்றாக பிறந்தன, 5 ஆரோக்கியமாக இருக்கிறது என்று செய்தித்தாள்களில் வருகிறது. எவ்வளவு அதிக சம்பந்தங்கள் உருவாகி விடுகிறது என்று கணக்கிட்டு பாருங்கள். இந்த சமயத்தில் உங்களுடைய சம்பந்தம் அனைத்திலும் குறைவானதாகும். ஒரு தந்தையிடம் மட்டும் அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறது. ஒரு பாபாவை தவிர வேறு யாருடனும் உங்களுடைய புத்தியின் நினைவு இல்லை. சத்தியுகத்தில் அதைவிட அதிகமாகும். உங்களுடையது வைரத்திற்கு சமமான பிறவியாகும். உயர்ந்த தந்தை குழந்தைகளை தத்தெடுக்கிறார். வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே மடியில் செல்வது ஆஸ்தியை அடைவதற்கு. அது இப்போதுதான் நடக்கிறது. உங்களுக்கு யாரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட தந்தையின் மடியில் வந்து இருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அனைவருடைய நினைவும் ஒருவரோடு இருக்கிறது. உங்களுக்கு தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் இல்லை. சகோதரன் சகோதரி எனும் சம்பந்தம் கூட விழ வைத்து விடுகிறது. சம்பந்தம் ஒருவருடன் இருக்க வேண்டும். இது புதிய விஷயமாகும். தூய்மையாக ஆகி திரும்பிச் செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் ஞான சிந்தனை செய்வதன் மூலம் நீங்கள் மிகவும் ஆனந்தத்தில் வருவீர்கள். சத்தியுக ஆனந்தம் மற்றும் கலியுக ஆனந்தத்திற்கும் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. பக்தி மார்க்க நேரத்தில் ராவண ராஜ்யம் ஆகும். கடைசியில் அறிவியலின் கர்வம் எவ்வளவு இருக்கிறது! சத்தியுகத்தோடு ஒப்பிடுகிறார்கள். ஒரு குழந்தை எழுதியிருந்தார், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்களா அல்லது நரகத்தில் இருக்கின்றீர்களா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம். 4-5 பேர்கள் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். புத்தியில் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. சிலர் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். சொர்க்கவாசியாக விரும்புகிறீர்களா என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. சொர்க்கத்தை யார் படைப்பது? இது மிகவும் இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் ஆகும். நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் அந்த குறிப்பேட்டில் அந்த குறிப்புகள் இருந்து விடுகிறது. சமயத்திற்கு நினைவு வருவது இல்லை. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குபவர் பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். அவர் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று கூறுகிறார். நினைவில் ஏதாவது வருமானம் இருக்கும் அல்லவா? நினைவின் வழக்கம் இப்போது வந்திருக்கிறது. நினைவின் மூலம்தான் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த தூய்மையானவர்களாக ஆகின்றீர்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாபாவிடம் கூட கேட்கலாம். உலகத்தில் சம்பந்தம் மற்றும் சொத்திற்காக சண்டைகள் ஏற்படுகிறது. இங்கே எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. பாபா எல்லையற்ற எஜமானர் ஆவார். விஷயம் மிகவும் சகஜமானது. அந்த பக்கம் சொர்க்கம் மற்றும் இந்த பக்கம் நரகமாகும். நரகவாசியாவது நல்லதா அல்லது சொர்க்கவாசியாக ஆவது நல்லதா? யார் புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் சொர்க்கவாசியாவது நல்லது என்பார்கள். சிலரோ சொர்க்கவாசியானால் என்ன, நரகவாசியானால் என்ன, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் பாபாவை தெரிந்து இருக்கவில்லை. இன்னும் சிலர் பாபாவின் மடியை விட்டுவிட்டு மாயையின் மடிக்கு சென்று விடுகிறார்கள். அதிசயம் அல்லவா? பாபாவும் அதிசயமானவர், ஞானமும் அதிசயமானது, அனைத்துமே அதிசயமானதாகும். அவர்களுடைய புத்தி இந்த அதிசயங்களிலேயே ஈடுபட்டு இருக்க அதிசயங்களை புரிந்து கொள்பவர்கள் கூட அதுபோல வேண்டும் அல்லவா? ராவணனும் அதிசயமில்லை, அவனுடைய படைப்பும் அதிசயமில்லை. இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. காளிங்க ஏரிக்கு சென்றார், பாம்பு கடித்தது, கருப்பாகி விட்டார் என்று சாஸ்திரங்களில் எழுதிவிட்டார்கள். இப்போது நீங்கள் நல்ல விதத்தில் இவை அனைத்தையும் புரிய வைக்கலாம். கிருஷ்ணருடைய சித்திரத்தை யாராவது எடுத்து படித்தால் புத்துணர்ச்சி பெற்று விடுவார்கள். 84 பிறவிகளின் கதையாகும். எப்படி கிருஷ்ணருடையதோ அப்படி உங்களுடையதும் ஆகும். சொர்க்கத்தில் நீங்கள் வருகிறீர்கள் அல்லவா, பிறகு த்ரேதா யுகத்திலும் கூட வந்து கொண்டே இருக்கின்றீர்கள். வளர்ந்து கொண்டே இருக்கிறது. த்ரேதா யுகத்தில் யார் ராஜாவாக இருக்கிறார்களோ அவர்கள் த்ரேதா யுகத்தில் தான் வருவார்கள் என்பது கிடையாது. படித்தவர்களுக்கு முன்னால் படிக்காதவர்கள் தலை வணங்க வேண்டி வரும். இந்த நாடகத்தின் ரகசியத்தை பாபா தான் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் நரகவாசிகள் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாம் புருஷோத்தம சங்கம யுக வாசிகளாகவும் இப்போது புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். வெளியில் இருப்பதற்கும் இங்கே 7 நாட்கள் வந்து இருப்பதற்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. அன்னங்களின் கூட்டத்தில் இருந்து விடுபட்டு கொக்குகளின் கூட்டத்தில் செல்கிறார்கள். கெடுப்பவர்களும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அநேக குழந்தைகள் முரளியை பற்றி கவலைப்படுவது இல்லை. பாபா புரிய வைக்கிறார், அலட்சியம் செய்யாதீர்கள், நீங்கள் மனமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு போதும், நினைவு யாத்திரை. இங்கே உங்களுக்கு பிராமணர்களின் சேர்க்கை மட்டுமே இருக்கும். எங்கே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், எங்கே கீழானவர்கள்? பாபா கொக்குகளின் கூட்டத்தில் நேரத்தில் நாங்கள் ஒரு அன்னப்பறவை என்ன செய்ய முடியும் என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். கொக்குகள் முள்ளாக குத்துகிறார்கள். எவ்வளவு உழைக்க வேண்டி இருக்கிறது? பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் பதவி உயர்ந்ததாக கிடைக்கும். எப்போதும் அன்னப்பறவையாக இருங்கள். கொக்கோடு சேர்ந்து கொக்காக ஆகிவிடாதீர்கள். ஆச்சரியமாக கேட்பார்கள், சொல்வார்கள், ஓடிவிடுவார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து விடுகிறது. கடுமையான தண்டனை அனுபவிப்பார்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய வழிபடி நடக்காமல் தூய்மையற்றவர்களாக ஆனீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும். பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் மறந்து விடுகிறது. நினைவு இருந்தால் உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்வார்கள். செய்யவில்லை என்றால் ஒரு காதில் கேட்டு மற்றொன்றின் மூலம் விட்டு விடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பாபாவிடம் நினைவு இல்லை, இங்கே இருந்து கொண்டு புத்தியின் தொடர்பு குழந்தை குட்டிகளின் பக்கம் இருக்கிறது. அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இதைதான் வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இதில் கூட சதவிகிதம் இருக்கிறது. எங்கேயாவது சிந்தனை சென்று விடுகிறது, ஒருவர் மற்றவரோடு அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் புத்தி மாட்டிக்கொள்கிறது. பாபா தினமும் புரிய வைக்கிறார் இந்த கண்களின் மூலம். என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் முடிந்து போக போகிறது. உங்களுடைய புத்தியின் நினைவு புதிய உலகத்தில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்ற உறவினர்களிடம் புத்தியின் தொடர்பை வைக்க வேண்டும். இவர் அதிசயமான நாயகன் ஆவார். நீங்கள் வந்தால் உங்களை தவிர நாங்கள் வேறு யாரையும் நினைவு செய்ய மாட்டோம் என்று பக்தியில் பாடுகிறார்கள். இப்போது நான் வந்துள்ளேன், எனவே இப்போது நீங்கள் அனைத்து பக்கங்களில் இருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும் அல்லவா? இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகப்போகிறது. உங்களுடைய புத்தியின் தொடர்பு மண்ணோடு இருப்பது போல் ஆகும். என்னுடன் புத்தியின் தொடர்பு இருந்தது என்றால் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா எவ்வளவு புத்திசாலிகளாக மாற்றுகிறார் என்றால், பக்தி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்பதை மனிதர்கள் தெரிந்து இருக்கவில்லை. இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆகையால்தான் நீங்கள் பக்தியை கூட புரிந்து கொள்கிறீர்கள். பக்தியில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது என்ற உணர்வு இப்போது உங்களுக்கு வருகிறது. மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள், தங்களை மிகவும் சுகமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட பகவான் வந்து பலனை தருவார் என்று கூறுகிறார்கள். யாருக்கு எப்படி பலன் கொடுப்பார் அதை எதுவும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். உலக ராஜ்யத்தின் பலன் எந்த தந்தையிடமிருந்து கிடைக்கிறதோ அந்த தந்தை என்ன வழி காட்டுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். அதைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி என்று சொல்லப்படுகிறது. வழி அனைவருக்கும் கிடைக்கிறது. பிறகு சிலர் அதன்படி நடக்க முடிகிறது, சிலரால் நடக்க முடிவது இல்லை. எல்லையற்ற ராஜ்யம் உருவாக வேண்டும். நாம் எப்படி இருந்தோம், இப்போது நம்முடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். மாயை முற்றிலும் விடுகிறது. இது பிணங்களின் உலகம் போன்றது ஆகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னவெல்லாம் கேட்டீர்களோ அவை அனைத்தும் சத்தியம் சத்தியம் என்று சொல்லி வந்துள்ளீர்கள். ஆனால் சத்தியத்தை ஒரு பாபாதான் கூறுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கே யாராவது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அமர்ந்து இருந்தால் அவர்களுக்கு எதுவுமே புரிய வராது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்பார்கள். முழு உலகமும் பரமாத்மா சர்வ வியாபி என்று சொல்கிறது. இவர்கள் அவர் எங்களுடைய தந்தை என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை என்று தலையாட்டிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்குள் இருந்து ஆமாம் ஆமாம் என்று வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் புதியவர்கள் யாரையும் அனுமதிக்கப்படுவது இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, மனமுள்ள மலர்களாக ஆவதற்கு தொடர்பில் இருப்பவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்னப்பறவையாகி அன்னப்பறவைகளின் தொடர்பில் இருக்க வேண்டும். அன்னமாக ஆகியிருக்க வேண்டும். முரளியில் ஒரு பொழுதும் கவனக்குறைவானவர்களாக ஆகக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. இரண்டாவது, கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபடுவதற்கு சங்கம யுகத்தில் தன்னுடைய அனைத்து சம்பந்தங்களையும் பாபாவுடன் வைக்க வேண்டும். தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் வைக்க கூடாது. எந்த எல்லைக்கு உட்பட்ட சம்பந்தத்திலும் அன்பு வைத்து புத்தியின் தொடர்பு மாட்டக்கூடாது. ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். வரதானம். பரமாத்ம அன்பில் மூழ்கி இருந்து அல்லது சந்திப்பில் ஒன்றிணைந்து இருக்கும் உண்மையான ஸ்நேகி ஆவீர்களாக. விளக்கம். அன்பின் அடையாளம் பாடப்படுகிறது. இருவர் இருந்தாலும் இருவராக இல்லாமல் சேர்ந்து ஒருவராகிவிட வேண்டும். இதைதான் நிறைந்து விடுவது என சொல்கிறார்கள் பக்தர்கள். இந்த அன்பின் ஸ்தித்தியில் நிறைந்து விடுதல் அல்லது ஐக்கிய மாதல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பில் மூழ்குதல் என்பது ஸ்திதி. ஆனால் ஸ்திதிக்கு பதிலாக அவர்கள் ஆத்மாவின் இருத்தல் என்ற நிலையை சதா காலத்திற்கும் முடிந்து விடுகிற ஒன்று என புரிந்து கொண்டுள்ளனர். குழந்தைகள், நீங்கள் எப்போது பாபாவின் அல்லது ஆன்மீக நாயகனின் சந்திப்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்போது சமமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். வீணான எண்ணத்தின் மீது யார் மனதில் மௌனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உள்நோக்கு தன்மையில் இருப்பவர்கள். ஓம் சாந்தி.